ध्यायतो विषयान् पुंस संगातेषु भजायते शृंगात् संजायते काम कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृति भ्रम स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशो प्रणश्यति. புலநோக்கு பொருள்களை எண்ணுவதால் ஒருவன் பற்றை வளர்த்துக் கொள்கிறான். இந்த பற்றிலிருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் வளர்கின்றன. கோபத்திலிருந்து மயக்கமும் மயக்கத்தால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகிறது. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்பட்டதுடன் அறிவு இழக்கப்பட்டதும் ஒருவன் மீண்டும் ஜட சூழலில் இழுந்து வீழ்கிறான். இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்லிடுறார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் தான் போரிட முடியாது அப்படிங்கறதுக்கு பல காரணங்களை முன்வைச்சான். அந்த காரணங்கள் எல்லாவற்றுக்குமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயத்திலேயே பதில் கொடுத்துட்டார். இரண்டாவது அத்தியாயத்திற்கு மேல அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அர்ஜுனன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இரண்டாவது அத்தியாயத்திலேயே, இன்னும் சொல்ல போனா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய பாதியிலேயே முடிஞ்சிருச்சு எல்லா பதிலும். அப்படி பதில பகவான் சொல்லி முடிச்சதையும் முக்காவாசி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முக்கால்வாசியில அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் கேட்டு முடிச்சதையும் அர்ஜுனன் கிருஷ்ணர் சொன்ன பதில்ல ஒரு சில சந்தேகங்களை கேட்கிறான். அந்த சந்தேகங்களின் அடிப்படையில தான் மொத்த பகவத்கீதை மீதி எல்லா அத்தியாயங்களும் நடக்குது. அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பதில் சொல்ல, அந்த பதிலை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அதை மேலும் தெளிவுபடுத்துறதுக்காக மற்றொரு கேள்வி கேட்க, இப்படியே அந்த பதிலை விளக்க போகக்கூடிய பகவான் இன்னும் அதிகமான தகவல்களை நமக்கு சொல்ல, இப்படியே இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் வரைக்கும் போகுது. இப்ப பகவத்கீதையில அதாவது பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய, அதனாலதான் இந்த அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம்னு சொல்லப்படுது. மொத்த பகவத்கீதையினுடைய பொருள் எல்லாமே இதுல சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய சந்தேகம், இதுல அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் தான் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள் மொத்தத்திலையும் சொல்லப்படுது. இங்கே பகவான் சொல்லக்கூடிய இந்த நம்ம படிச்ச பதமும் கூட அர்ஜுனன் கேட்ட ஒரு கேள்விக்கு பகவான் விளக்கம் கொடுக்கும் போது வரக்கூடிய ஒரு பதம் தான். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறான், ஓ கிருஷ்ணா, நீ வந்து இப்படி செயல்படணும்னு சொல்ற, அதாவது புத்தி யோகத்துல, பகவான் கிருஷ்ணர் சொல்ற அர்ஜுனன் புத்தி யோகம் அல்லது பக்தி யோகத்துல நீ வந்து நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி நிலை பெற்றீனா நீ வந்து உன்னுடைய உண்மையான நிலையில நீ ஒழுங்கா இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை பகவான் சொல்றார். அதுக்கு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். இது கொஞ்சம் பதங்களுக்கு முன்னாடி சித்த பிரஜா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். உடனே அர்ஜுனன் கேட்கிறான், சித்த பிரஜ்ய காபாசா சமாதி கேசவ தித்த தீர்க்கிம் பிரபாஷேத்த சித்ததீக்கிம் பிரபாஷேத்த கிமாஷீத்த பிரஜேத்த கிம் அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். நீங்க வந்து ஒருத்தன் பக்தி தொண்டுல நிலை பெறணும்னு சொல்றீங்க, அவன் எப்படி பேசுவான், அப்ப எப்படி நடப்பான், அவனுடைய மொழி என்ன, அவன் எப்படி உட்காருவான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பதில் தான் இந்த பதில அவர் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பதமும் வரும். அவர் சொல்றார், கிருஷ்ணர் இப்படி இருக்கக்கூடியவன் பக்தி தொண்டுல அல்லது ஆன்மீகத்துல நிலை பெற்று இருக்கான். அப்படி ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவன் எப்படி வீழ்ச்சி பெறான்? நிறைய நேரங்கள்ல நாம பார்க்கிறோம், பல நேரங்கள்ல பக்தர்கள் மட்டும் இல்லாம அபக்தர்களும் கூட, அதாவது அருவவாதிகள், அபக்தர்னு சொல்றதா, அருவவாதிகள், நிர்விசேஷவாதிகள், அத்வைதிகள், இவங்க எல்லாம் தங்களுடைய நிலையில இருந்து வீழ்ச்சி விடுறாங்க. பக்தர்கள் உட்பட, பக்தர்கள் தான் உண்மையில இங்க பிரபுபாத இருக்கிற நம்ம பார்ப்போம், உண்மையான பக்தர்கள் எப்பவுமே வீழ்ச்சி பெறது கிடையாது. ஆனா பக்தி தொண்டுல பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கூட பல நேரங்கள்ல வீழ்ச்சி அடைறாங்க. அது ஏன் அப்படிங்கறதுக்கு பகவான் கிருஷ்ணர் இந்த இரண்டு பதங்கள்ல ரொம்ப விஞ்ஞான பூர்வமா தெல்ல தெளிவா நமக்கு வர்ணிக்கிறார். அவர் சொல்றார், தியாயத்தோ விஷயான் பும்ஷ, தியாயத்தோ தியானம் பண்றதுனால, எதுல விஷயான் பும்சம், நம்மளுடைய புலனின்ப பொருள்கள் மேல நம்ம தியானம் பண்றோம். ஒரு பொருளை பாக்குறோம், அந்த பொருளை பார்த்துட்டு நமக்கு அப்படியே ஆசை வருது, ஆசை வந்தறியும் அதை நம்ம அப்படியே விடுறதில்ல, அது பாட்டு வந்துச்சு, அந்த ஆசை அப்படியே தூரம் ஒதுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லாம போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு பொருள் மேல நம்ம தியானிச்சுட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அந்த பொருள் மேல நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. தியாயத்தோ விஷயா பும்சா சங்கா தேஷு பஜாயத்தே. அதனால என்ன கிடைக்குது, அந்த பொருள் மேல புலனிம பொருள் மேல ஒரு தொடர்பு கிடைக்குது. நம்ம ஏதோ ஒரு பொருளை பாக்குறோம், அந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொருளை அடையணும்னு நமக்கு ஆசை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த பொருள் மேல அப்படியே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். நமக்கு இப்ப நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கணும்னு நமக்கு நம்ம வந்து விருப்பப்படும். அதுக்கு ஏதோ ஒரு வழி தோணுதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வழியை பாக்குறீங்க, எல்லாருக்குமே பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தெரியுது, உடனே அதை பத்தி அப்படியே நினைச்சுட்டே இருக்கோம். நினைச்சுட்டே இருக்கவும் என்ன பண்ணுது, சங்கம் கிடைக்குது. அது சம்பந்தமா அந்த ஒரு கோடி ரூபாயை பெறத்துக்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பத்தி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கணும், எப்படி இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நிறைய திட்டங்கள் தீட்டா அந்த சங்கம் நடக்குது. அவன் அந்த புலனிம பொருளோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்படி சங்கம் கிடைச்சது என்ன ஆகுது, சங்கா சஞ்சாயத்தே காமம், சங்கத்தினால என்ன உருவாகுது, காமம் ஆசை. ஒருத்தனுக்கு ஒரு பொருள் மேல மறுபடி மறுபடி தொடர்பு கிட்டும் போது அது மேல அவனுக்கு ஆசை வரும். நம்ம இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம், இன்னைக்கு மக்கள் சமுதாயத்துல எத்தனையோ மக்கள் இன்னைக்கு எதேதோ கெட்ட விஷயங்களால அவதி விடுறாங்க, வழி தவறி போறாங்க. சீரான ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா கல்லூரி மாணவர்கள், அவன் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு கல்லூரிக்கு போற வரைக்கும் நல்ல பையனா தான் இருப்பான், ரொம்ப நல்ல பையனா இருப்பான், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. ஆனா கல்லூரிக்கு போனாலே அவனுக்கு பக்கத்துல வந்து சங்கம் கிடைக்குது, கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களோட தொடர்பு கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது, சஞ்சா சஞ்சாயத்தே காமா, அவனுக்கும் ஆசை வருது, இந்த தவறுகளை நானும் செய்யலாமே, இந்த செயல்களை நானும் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவனுக்கு வருது. நம்ம பார்க்கலாம், எப்போ வந்து நிறைய இது ஒரு சிலர் அதுல தவறி வரலாம், அந்த இப்படி தவறி வர்றவங்க யார் அந்த தவறான நபர்களோட சங்கம் கொள்ளாம இருக்காங்களோ அந்த நபர்கள் மட்டும்தான் தவறி வருவாங்க, அதாவது அந்த வீழ்ச்சியில இருந்து தப்பிச்சு வருவாங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் அந்த சங்கத்தினால பாதிக்கப்படுறாங்க. சினிமாவில என்ன பார்க்கலாம், ஒருத்தன் வந்து மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அப்படி நல்லவனா அப்படி ஹீரோ காட்டுவார், அதெல்லாம் சினிமாவுக்கு தான் ஆகும். ஆனா நடைமுறையில நம்ம பார்த்தோம்னா எந்த சங்கத்துல எந்த விதமான மக்களுடைய உறவுல ஒருத்தன் இருக்கிறானோ அந்த உறவு அவனை பலமா பாதிக்கும், அதன் மூலமா அவன் வந்து காமா ஆசை அடைகிறது அவனுக்கு. அதுக்கடுத்து காமா குரோதோபிஜாயத்தே, காமத்துல இருந்து என்ன பிறக்குது, கோபம். ஏன்னா காமம் அப்படிங்கிறது திருப்தியிடவே முடியாது, அது வந்து இவ்வளவுதான் அதுன்னு சொல்லவே முடியாது, அதுக்கு அளவே கிடையாது. எப்போ ஒருத்தனுக்கு காம ஆசை அப்படிங்கறது வந்துடுச்சோ அப்ப அதுக்கு அளவே கிடையாது. காமத்துக்கு ஏதாவது அளவு இருக்கா, பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற இது வந்து என்றுமே அழிவிடாது, மிகப்பெரிய விரோதி காமம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலர் நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறது மூலமா அந்த ஆசைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம்னு நினைக்கிறாங்க, இது முட்டாள்தனம். ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் ஆசையிலிருந்து விடுபட முடியாது, ஆனா அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் அதுல இருந்து விடுபட முடியும்னு கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றார். மூன்றாவது அத்தியாயத்துல சொல்றார், யார் ஒருத்தன் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்த விரும்புறானோ அவன் அதுல இருந்து விடுபட முடியும், ஆனா யார் ஒருத்தன் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யணும், நிவர்த்தி பண்ணுவான், அதை நான் வந்து திருப்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் அந்த ஆசைகள் இருந்து விடுபட முடியாது. ஆனா எல்லாருமே அந்த ஆசைகளை திருப்தி பண்ணணும் தான் நினைக்கிறாங்க, அந்த காம திருப்தி பண்ணணும் நினைக்கிறான், ஆனா அது எவ்வளவுதான் நீ முயற்சி பண்ணாலும் திருப்தி பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு அளவே இல்லையே. நீ இவ்வளவு திருப்தி பண்ணலாம்னு நினைச்சினா அதை விட அது அதிகமா இருக்கும், அதிகமா வளர்ந்துட்டே இருக்கும். அதனால ஒருத்தன் தன்னுடைய காமத்தை திருப்தி பண்றது அப்படிங்கறது சாத்தியமே இல்லாத அமையும். அப்ப அந்த காமம் திருப்தி அடையாத போது அவனுக்கு என்னவாகுது, குரோதோ விஜாயதே, அதுல இருந்து கோபம் வளருது அவனுக்கு, உடனே கோபம் வரும். தனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னா உடனே அவனுக்கு கோபம் வரும். ஒரு பொருளை பாக்குறான், அந்த பொருளை விருப்பப்படுறான், அந்த பொருளை நினைச்சுட்டு இருக்கான், உடனே அதோட தொடர்பு கிடைக்குது, தொடர்புனால அவனுக்கு ஆசை வருது அந்த பொருள் மேல, அந்த பொருள் கிடைக்கல அப்படிங்கும் போது கோபம் வருது. கோபம் வந்தரி என்ன ஆகுது, ஒருத்தனுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு தலகால் எதுவுமே புரியாது, என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது எதுவுமே தெரியாது. அதுதான் இங்க சொல்லுது, குரோதாத் பவதி சம்மோஹா, குரோதம் சிலருந்து என்ன பவதி, என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னா சம்மோகா, மயக்கம், மோகம். ஒருத்தனுக்கு மோகம் வருது, அவன் கோபப்படுறதுனால கோபம் வந்தனே அவன் மயங்கிடுவான். அவனுக்கு என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், யார்கிட்ட பேசுறோம், எந்த இடத்துல இருக்கோம், எதுவுமே தெரியாது. நிறைய நேரங்களை நம்ம பார்க்கலாம், ரோட்ல நின்று நாலு பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க, இத்தனை பேர் இருக்காங்களே சுத்திலும் பாக்குறாங்களே, கிடையாது, கோபம் வந்துருச்சு, கட்டுப்படுத்த முடியாது. நிறைய நேரங்களில் பாக்குறோம், ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தர் வந்து வண்டியில போயிட்டு இருப்பான், இன்னொருத்த வந்து அப்படி சைட்ல வந்துட்டு உரைச்சிட்டு போயிடுவான், அதான் இடிக்கிற மாதிரி வந்துட்டு போயிடுவான். அவன் போய் 20 மீட்டர் ஆயிருக்கும். இங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கவன் கபோர் என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி ஓட்டுற வண்டியை, வண்டி ஓட்ட தெரியுதா, லைசன்ஸ் இருக்கா, கண்ணாப்பான்னு திட்டு இருப்பான். அவன் போய் 20 மீட்டர் ஆயிருக்கும், அவன் என் வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பான். இவன் என்ன திட்டே இருப்பான், ஏன்னா அந்த கோபம், கோபம் வந்தறி மயங்கிடுறான். அந்த மயக்கத்தினால என்ன பேசுறோம், நம்ம பேசுறதுனால பிரயோஜனம் இருக்கா, யோசிக்க முடியாது மனசு. அவன் எங்கேயோ போயிட்டு அவனை திட்டு என்ன பிரயோஜனம், ஆனா மயக்கம். அந்த மயக்கத்தினால அவன் என்ன நினைக்கிறான், நான் வந்து நான் திட்டணும் அவனை அப்படின்னு நினைக்கிறேன். கோபம் வந்துருச்சு அவனுக்கு, அதிகமா கோபம் வந்துருச்சு, மயங்கிடுறான். சரி, சமோகா ஸ்மிருதி விப்ரமா, மோகம் வந்தறியும், அதாவது மயக்கம் வந்தறியும், ஸ்மிருதி ஒருத்தனுடைய நினைவு எல்லாம் போயிடும். என்ன எதை நம்ம நினைக்கிறோம், எதை எந்த நினைவுல இருக்கணும், எந்த சூழ்நிலை இருக்கணும், எந்த ஒரு நினை எல்லாமே போயிடும். அப்படி நினைவு போனறியும் ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாஷோ, அவனுடைய புத்தி வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும், அவனுக்கு அறிவே இல்லாம போயிடுவான். புத்தி நாஷ பிரணஷதி, எப்போ ஒருத்தனுடைய புத்தி அழிவுறுதோ அப்ப அவன் வந்து கீழே வீழ்ச்சி அடைகிறான், அவன் வந்து தவறான நிலைக்கு போயிடுறான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க ரொம்ப விஞ்ஞான பூர்வமா துல்லியமா ஒவ்வொரு அடியடியா நமக்கு வந்து சொல்லித்தரார், எப்படி ஒருத்தன் கீழே வீழ்ச்சி அடைகிறான் அப்படிங்க. இப்ப நான் கொடுத்த உதாரணங்கள் எல்லாம் வெளியில இருக்க மக்களை வச்சு நான் உதாரணங்கள் கொடுத்தேன். ஆனா கிருஷ்ணர் நீங்க கொடுக்கக்கூடியதை பார்த்தா அப்படின்னா, கிருஷ்ணர் எதுக்காக சொல்றாருன்னா, இங்க ஆன்மீகவாதிகளை பத்தி சொல்ற, ஆன்மீகவாதிகள் வீழ்ச்சி விடுறத பத்தி இங்க சொல்ற. நாம பார்க்கலாம் பல்வேறு நபர்கள் இந்த 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 படிக்கட்டு மூலமா கீழே விழுறாங்க. அதெல்லாம் பாக்குறான், புலனின்ற பொருள்கள் மேல ஆசை வருது, புலன்ப பொருள்கள் மேல தியானிக்கிறான், அதோட தொடர்பு வருது, ஆசை வருது, கோபம் வருது, மதிமயங்கி கீழே விழுறான். இங்க நம்மளுடைய ஆச்சாரியர் ஷீல பிரபுபாதர் இந்த ஒருத்தன் வீழ்ச்சி அடையறதையும், அந்த வீழ்ச்சி அடையறதுல இருந்து ஒருவன் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறதையும் ரொம்ப துல்லியமா விவரிக்கிறார். இப்ப ஏன் ஒருத்தனுக்கு இது வீழ்ச்சிக்கு காரணமாகுது, ஒரு பொருள் மேல ஒருத்தன் தியானிக்கிறான் அப்படின்னா, அப்ப இந்த வீழ்ச்சியில இருந்து ஒருத்தன் தப்பிக்கணும், வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கக்கூடியது தியானம், மூல காரணம் ஒரு புலனின்ப பொருள் மேல ஒருத்தன் தியானிக்கிறது மூல காரணம் தெரியும். இந்த வீழ்ச்சியில இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி தப்பிக்கிறது, மூல காரணம் புலனின்ப பொருள்கள் மேல தியானிக்கிறது தான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு தெரியுது. இந்த வீழ்ச்சியில இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, நம்மளுடைய புலன்களை வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறது, இது வந்து யார் பிரபுபாதருடைய பொருளுரை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு புரியும். நீங்க யாரும் பொருளுரை படிச்சப்ப கவனிக்கலையா, பொருளுரையில பிரபுபாதர் தான் சொல்ற, எப்ப ஒருத்தன் வந்து பகவான் கிருஷ்ணருடைய தொண்டுல புலன்களை உபயோகப்படுத்துறானோ அப்ப அவன் அந்த புலன்ப பொருளுடைய மோகத்துல இருந்து காப்பாற்றப்பட முடியும், அதுல இருந்து தப்பிக்க முடியுங்கிற. இப்ப பொதுவா இந்த பதத்தை படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய முடிவு என்னவா இருக்கும்னா, இந்த புலனின்ப பொருள் எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கிடுவோம், இதெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம், நைத்தி நைத்தி, இது வேண்டாம், இது மாயா, இது மாயா, இது மாயா அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம். இதுதான் ஒரு அருவவாதி அல்லது அத்வைதவாதி பண்ணக்கூடிய, வெளியில இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதான் வெளியிலனா இந்த கிருஷ்ண பக்தியில ஈடுபடாம ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல ஈடுபடக்கூடியவர்கள், அதாவது அருவ பிரம்மன் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாம அருவ பிரம்மன்ல ஒன்றோடு ஒன்றா ஐக்கியம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புலனின்ப பொருள்கள்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்குனா என்ன ஆகும், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு புலனின்ப பொருளுடைய தொடர்பு இருந்தேதான் ஆகும். வெளியில பாக்கலாம், இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு, நிறைய மக்கள் இந்த அத்வைதம் பேசிட்டு இருப்பாங்க, அதாவது அருவவாத தன்மையை பத்தி, இத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து புலனின்பத்துல ஈடுபடக்கூடாது, புலனின்ப பொருள்களை முற்றிலுமா அது ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அத்தகைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, ஐயா நீ சாப்பிடுறியா, சாப்பிடுறேன், நல்லா வாய்க்கு வக்கடையா சாப்பிடுவாங்க, நல்லா ரொம்ப அருமையா சமைச்சு சாப்பிடுவாங்க. எப்படி நீ சாப்பிடலாம், நீதான் புலனின் பொருள்களை ஈடுபடக்கூடாதே, உன்னுடைய தத்துவத்தின் பிரகாரம் சாப்பிடாம உயிர் வாழ முடியாதே, அப்ப எப்படி நீ செயல்படுவ? எந்த ஒரு காரியமே நம்மளால செய்ய முடியாது நம்ம புலனின்ப பொருளோட தொடர்பு கொள்ளல அப்படின்னா. புலனின்ப பொருளோட தொடர்பு கொள்ளல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அதனால அருவாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எந்த செயலுமே செய்ய வேண்டாம், ஜெகத் மித்யா, இந்த ஜெகத் இந்த உலகம் முழுக்க எல்லாமே பொய்யே, இந்த உலகத்தினுடைய செயல்கள்ல நம்ம ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஆனா அப்படி ஒதுங்கிறது சாத்தியமா அப்படின்னா பார்த்தோம்னா கிடையாது. நாம பார்க்கலாம், அப்படி அத்வைதத்துல மேல்நிலையில இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா, அதாவது குரு ஸ்தானத்துல இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா, பல பேர் இந்த புலனின் பொருளோட தொடர்பு கொள்றாங்க, வேற வழி கிடையாது. அப்படி தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கறனால அந்த நிலையில இருந்து வீழ்ச்சி அடைறாங்க. ஆனா பக்தன் அப்படி செய்யறது இல்லை. நம்ம எல்லாரும் அப்படி அந்த மாதிரி புலனின்ப பொருள்களை நம்ம வந்து ஒதுக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், எல்லா பொருள்களையும் எல்லா புலன்களையும் கிருஷ்ணரோட தொண்டுல ஈடுபடுத்துறோம். இதுதான் நம்ம வீழ்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு, நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரே வழி. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவன் இந்த புலனின்பத்தின் மேல ஆர்வமுடையவனா இருக்கிறது கிடையாது. ஆனா புலனின்ப பொருள்கள் அவனை சுத்தி இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த புலனின்ப பொருள்களையும் புலன்களையும் பகவான் கிருஷ்ணருடைய தொண்டில ஈடுபடுத்தணும். அப்படி ஒருத்தன் ஈடுபடுத்தல அப்படின்னா அவன் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, இந்த வீழ்ச்சி கண்டிப்பா அவன் அடைந்தே தீருவான். எப்போ ஒருத்தன் ஒரு ஆன்மீகவாதி தன்னுடைய புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம இருக்கானோ, அப்ப அது வரைக்கும் அவன் அபாயமா தான் இருக்கான். எல்லாருக்கும் தெரியும் புலன்களை கட்டுப்படுத்தணும்னு, ஆனா அதை எப்படி கட்டுப்படுத்துறது? சும்மா புலன்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறது கிடையாது. புலன்கள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சோம்னா புலன்கள் இந்த புலனின்பத்தினுடைய ஆசை அப்படிங்கிற அலையானது ஒரு தடவை ரொம்ப வேகமா வந்து அடிக்கும். புலன்களை ஒருத்தன் வலுக்கட்டாயமா கட்டுப்படுத்தி வைக்கிறான் அப்படின்னா, அப்ப அந்த புலனின்ப ஆசைகள் ஒரு தடவை அந்த அலைகள் வேகமா வந்து அவனை அடிச்சு எங்கேயோ கொண்டு போய் சேர்த்தும். அதுக்கு பதில புலன்களை முறையா ஒரு கிருஷ்ண பக்தன் ஈடுபடுத்தினா அப்படின்னா அவன் எப்பவுமே பாதுகாப்பான நிலையில இருக்கான், அதன் மூலம் பக்குவமான நிலையையும் அவன் அடையிறான். ஸ்ரீல பிரபுபாதர் இங்க தன்னுடைய 63வது பதத்தின் பொருளுரையில சொல்றார், ஸ்ரீல ரூப கோஸ்வாமியை மேற்கோள் காட்டுறார், பிரபஞ்சிகதையா புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனா முமுக்ஷி பி பரித்யாகோ வைராக்கியம் பல்கு கத்தியதே. இரண்டு விதமான துறவு இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம துறக்கிறோம் அப்படின்னா அதுல இரண்டு வகைகள் இருக்குங்கிற, ஒன்னு பல்கு வைராக்கியம், வைராக்கியம்னா துறவு சமஸ்கிருதத்துல, இன்னொன்னு யுக்த வைராக்கியம். பல்கு வைராக்கியம் அப்படின்னா பொய்யான வைராக்கியம், பக்குவமற்ற வைராக்கியம், பக்குவமற்ற துறவு அதாவது பொய்யான துறவு. யுக்த வைராக்கியம் அப்படின்னா முறையான துறவு, பக்குவமான ஒரு துறவு. இந்த யுக்த வைராக்கியம் பல்கு வைராக்கியம் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் உண்மை என்ன போலி என்ன அப்படிங்கறத நம்ம பாகுபடுத்தி பார்க்கறதுக்கு நமக்கு உதவக்கூடிய விஷயங்கள். இரண்டு தன்மைகள், எது உண்மையான துறவு எது போலியான துறவு. மக்கள் எல்லாரும், பெரும்பாலான மக்கள் போலியா துறக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடை தேங்காய எடுத்து வலி பிள்ளையார குடைச்சாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அது? ஒரு பொருள் உனக்கு சொந்தம் கிடையாது, அடுத்தவன் பொருளை நீ உபயோகப்படுத்துற, அது உபயோகப்படுத்துறது சொல்லுவாங்க. அது அப்படியே நீங்க எதிர்த்து போட்டீங்கன்னு வச்சுவாங்க, கிருஷ்ணரோட பொருள் தான் எல்லாமே, அதை நீ எப்படி உன்னுடைய புலனின்பத்துல உபயோகப்படுத்த முடியும்? எல்லாமே கிருஷ்ணருக்கு சம்பந்தமானது, அதுல நீ உபயோகப்படுத்துறதுக்கும் உனக்கு வந்து, அதாவது நீ உபயோக உன்னுடைய சுய இன்பத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கும் உனக்கு அனுமதி கிடையாது, இல்ல நீ அதை துறக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. தமிழக முதல்வரோட எனக்கு ஒரு சந்திப்பு கிடைக்கும், தமிழக முதல்வர்கிட்ட போறோம், முதலமைச்சரே எனக்கு இந்த எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். என்ன பதவி, ஏது பதவி, எது உனக்கு சொந்தமானது? அந்த பதவி ஒண்ணுது கிடையாது. இது என்னது இல்லைங்க, எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள் நினைப்பாங்க. ஏன்னா அது உனக்கு சொந்தமானது கிடையாது. இல்ல ஒரு பணக்காரன் போறேன், இந்த வீடு எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த வீடு நீயே வச்சுக்கோ, இந்த வீடு எனக்கு வேண்டாம், இந்த வீடு ஒண்ணுது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீயே இந்த வீட்டை எப்படி நீ துறக்க முடியும்? இந்த சொத்து செல்வம் இது உனக்கு சொந்தமானது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ அதை எப்படி புறக்கணிக்க முடியும்? இந்த உலகத்துல உனக்கு சொந்தமானதுன்னு என்ன இருக்கு? ஈஷாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்வேன புஞ்சித்த சர்வே வயம் அத்தப்பறம். எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்கு சொந்தமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்டா கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பிரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய நமக்குன்னு இருக்கக்கூடிய பகுதியை நம்ம உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. ஆனா எல்லாமே சொந்தம் வந்து பகவானுக்கு தான், அவருக்கு சொந்தமானதுதான் எல்லாமே. நம்ம வந்து இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு நினைச்சோம்னாலே தப்பு. அடுத்தவர் அது கிருஷ்ணருக்கு சொந்தமானது, அதை துறக்கிறதுக்கு உன்னால எப்படி முடியும்? அதை எப்படி நீ துறக்க முடியும்? உன்னுடைய சொத்து இருந்ததுன்னா அதை நீ துறக்கலாம். எங்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா அதை நான் தூக்கி போடலாம், அது எனக்கு வேண்டாம். ஆனா அந்த 10 ரூபாய் எங்கிட்ட இருக்கிறது அது என்னது கிடையாதுன்னா நான் தூக்கி போட முடியும்? எப்படி தூக்கி போட முடியும்? அது அப்ப உண்மையான துறவாது பல்கு வைராகியம் பிரபஞ்சிக்கத்தையா புத்தியா ஹரி சம்பந்த வஸ்துனா. எதெல்லாம் ஹரி சம்பந்த வஸ்துவோ, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் ஹரி சம்பந்த வஸ்து கிடையாதுன்னு நினைக்கிறவன் பல்கு வைராகத்தை ஈடுபடும். ஆனா இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணு சொல்ல முடியுமா, இந்த பொருள் ஹரிக்கும் இந்த பொருளுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு ஏதாவது இருக்க முடியுமா? கிடையாது. ஹரே கிருஷ்ணா, உங்களுடைய செல்போன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுவீங்க, எல்லாரும் முக்கியமான விஷயங்கள் கேட்டுன்னு இருக்கும். ஹரி சம்பந்த வஸ்துனா எல்லாமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் பகவான் ஹரிக்கு சம்பந்தம் உடையது, அவரோடு தொடர்புடையது. அவரோடு தொடர்புடைய வஸ்துக்களை நம்ம எப்படி துறக்க முடியும்? எல்லாமே அவருக்கு சம்பந்தமானது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அவருக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு நம்மளால சொல்லவே முடியாது, அது சாத்தியமே கிடையாது. எல்லாமே அவருக்கு சொந்தமானது. அதனால யார் ஒருத்தன் இந்த பொருள்கள் எல்லாம் வேண்டாம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு துறக்கிறானோ அவன் போலி துறவின்னு சொல்லப்படுறான். பல்கு வைராக்கியம் போலியான துறவு, அல்லது அதை பின்பற்றக்கூடியவன் போலியான துறவின்னு சொல்லப்படுறான். ஆனா மக்கள் எல்லாரும் இந்த போலியான துறவியை கண்டுதான் கவரப்படுவாங்க. நீங்க பார்க்கலாம், எப்பயாவது நம்ம வந்து யாராவது இந்த பொருள் வேண்டாம் அந்த பொருள் வேணாம் இதை தியாகம் பண்றா அப்படின்னா, ஓ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ற பாரு அப்படின்னு நினைப்பான். ஆனா அதை தியாகம் பண்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்காது, அவனுக்கு சொந்தமானதா, அதை ஒழுங்கா புரிஞ்சுட்டானா? கிடையாது. மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க, போலியான துறவை கண்டு மக்கள் மதிமயங்குவாங்க, உண்மையான துறவை கண்டு தவறா நினைப்பாங்க. உண்மையான துறவு யுக்த வைராக்கியம்னா என்ன? எல்லாவற்றையும் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தல், நமக்குன்னு எந்த ஒரு நம்மளுடைய புனையின்பத்துக்குன்னு எதையும் எடுத்துக்காம எல்லா பொருள்களையும் கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுத்துறது யுக்த வைராகியம். அநாசக்த விஷயான் யதாகம் உபயுஞ்சதக நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சது. எதெல்லாம் இந்த புலனின்பத்து மேல நமக்கு புலன்களுக்கு சேவை பண்ணாம ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நம்மளுடைய சொந்த புலனின்பத்துக்கு உபயோகப்படுத்தாம அதை கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அப்ப அது யுக்த வைராகியம், முறையான ஒரு துறவுன்னு சொல்லப்படுது. அப்பதான் நம்ம வந்து உண்மையான துறவுல இருக்கும். மக்கள் பார்ப்பாங்க, ஓ இந்த கிருஷ்ண பக்தர்கள் பார்த்தா என்ன, இவங்க கார்ல போறாங்க, கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. நேத்து ஒருத்தர் வந்தார் இங்க கோயிலுக்கு, அவர் பாக்குறாரு, இவ்வளவு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா? அவர் வேற ஒண்ணும் கேட்கல, ஆனா அவருடைய உள்நோக்கம் என்னன்னா, என்ன இவங்க சாமியாருங்கிறாங்க, எல்லாம் காவி டிரெஸ் போட்டிருக்காங்க, இவ்வளவு லேப்டாப் வச்சிருக்கீங்களா நீங்க? கேட்டார் ஒருத்தர் வந்து, வந்தவர் பார்த்துட்டு, இவ்வளவு வச்சிருக்கீங்களா? வேற எதுவும் கேட்கல அவரு. ஆனா அவர் கேட்டதனுடைய பின்னணி என்னன்னா, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இவங்க எல்லாம் சாதுக்கள், இவங்க எல்லாம் இதெல்லாம் வச்சிருக்க கூடாது, ஏன் இவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க? பல நேரங்கள்ல மக்கள் கேட்பாங்க, ஏன் இவங்க எல்லாம் வந்து இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறாங்க, ஏன் கார்ல போறாங்க இப்படி நினைப்பாங்க. ஆனா யார் ஒருத்தர் உண்மையா வைஷ்ணவ தத்துவம் உண்மையான துறவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கானோ அவனாலதான் புரிஞ்சுக்க முடியும். உண்மையான துறவு அப்படிங்கிறது எல்லா பொருள்களையும் கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்துறது. நம்ம நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நம்ம அதை வச்சு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம்னா அது உண்மையான துறவு. அந்த கம்ப்யூட்டர் எனக்கு வருது, கிருஷ்ணருடைய சேவையும் இருக்கு, இல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கணும்னா அப்ப நம்ம போலியான நபர் அழைக்கப்படுறோம். இல்ல அந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நம்மளுடைய புலன் இன்பத்துக்காக ஏதாவது வெளியில இருந்து திரைப்படம் வருதுன்னு சொல்லி வாங்கி ரஜினி படம் பூசா போட்டிருக்காங்க, அதை வாங்கி நம்ம பார்க்கலாம் கம்ப்யூட்டர்ல அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப அது வந்து புலனின்ப பொருள் மேல நம்ம பற்றுதல் கொள்றோம், அப்ப வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோம். புரியுதா? புலனின்ப பொருள் மேல தொடர்பு கிடைக்குது, உடனே டக 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 வரிசையா வந்து கீழே விழுறோம். அப்படி இல்லாம நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை, நம்ம கிட்ட கணிப்பொறி இருக்கா, நம்ம கிட்ட வாகனம் இருக்கா, நம்ம கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்த முடியும். இந்த உலகத்துல மிகச்சிறந்த பொருள் எல்லாமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படணும். உண்மையில எல்லாமே அவருக்கு சொந்தமானது, ஆனா மிகச்சிறந்த பொருளை நம்ம அர்ப்பணிக்கும் போது அது நம்மளுடைய அன்பை காட்டுது. உங்களுடைய வீட்டுக்கு இப்ப எல்லாம் முதலமைச்சர் பிரதமர் ஆயிட்டாங்க, இருந்தாலும் ராஜான்னு சொல்லாம, ராஜான்னு சொன்னோம்னா இது ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். இந்த நாட்டோட ராஜா இருக்கார், அந்த ராஜா உங்க வீட்டுக்கு வர்றார், அந்த ராஜாவுக்கு தான் எல்லாமே சொந்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ராஜாவை வரவேற்கிறதுக்காக உங்களுடைய பணத்தை நீங்க செலவு பண்றீங்க, ஆனா உங்களோட பணம் ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. உங்களோட பணம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ராஜாவோட சொத்து தான். ஆனா அந்த ராஜா மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை நீங்க வெளிப்படுத்துறதுக்காக, அந்த ராஜாவை வரவேற்கிறதுக்காக பிரம்மாண்டமா நீங்க பல நிகழ்ச்சிகளை செய்வீங்க, அந்த ராஜாவை பிரம்மாண்டமா நீங்க வரவேற்பீங்க. அதே மாதிரி கிருஷ்ண பக்தர்கள் பகவான் கிருஷ்ணர் மேல தங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை காட்டுறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருள்களை உபயோகப்படுத்துவாங்க. அவங்களால எந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா அந்த பகவான அந்த பகவான் அவருக்கு தொண்டு பண்ணுவாங்க, பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. அவரு தான் எல்லாத்துக்கும் முதலாளி, ஆனா அது நம்மளுடைய அன்பை காட்டக்கூடியது, நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தும். நம்ம கிட்ட வந்து ஒரு இப்போ இந்தியாவினுடைய பிரதம மந்திரி வர்றார், அவர் சொல்றாரு அவருக்கு வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு வந்து அவர் உங்களுடைய வீட்டில இருந்து அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர்றாரு பிரதம மந்திரி, அவரு ட்ரெயின்ல வந்து இறங்குறார், இல்ல தனியா ஒரு பிளைட்ல வந்து இறங்குறார், எங்கேயோ ஒரு பக்கத்துல வந்து இறங்குறாரு, அங்க இருந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க அவர் டூ வீலர்ல கூட்டு வருவீங்களா, கார்ல கூட்டு வருவீங்களா, சைக்கிள்ல கூட்டு வருவீங்களா, நடக்க வச்சு கூட்டு வருவீங்களா, டவுன் பஸ்ல கூட்டு வருவீங்களா, இல்ல இருக்கல நல்ல வசதியான கார்ல கூட்டு வருவீங்க? எது இருக்கிறதே நம்ம எது இருக்கிறதே ரொம்ப சிறந்ததா முடியுமோ அந்த சிறந்த ஒரு பொருளை உபயோகப்படுத்தி நம்ம அவரை கூட்டிட்டு வருவோம். அப்ப அது வந்து அந்த பிரதமர் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் காட்டக்கூடியது. அங்க வந்து அது நம்மளுடைய தேவைக்காக நம்ம உபயோகப்படுத்த கிடையாது. அதே மாதிரி பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம தொண்டு பண்ணும்போது, பகவான் கிருஷ்ணருக்காக நம்ம செயல்படும் போது எல்லா பொருள்களையும் நம்ம உபயோகப்படுத்துறோம். ஆனா அந்த எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து துல்லியமா கவனத்துல இருக்கணும், இது கிருஷ்ணருடைய தொண்டுல ஈடுபடுத்துறேன், நம்மளுடைய புல நுகர்ச்சிக்காக கிடையாது அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கிருஷ்ணருடைய தொண்டுல ஈடுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலனின்பத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில இருக்கும். எல்லாமே கிருஷ்ணருடைய தொண்டுல நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், எந்த ஒரு விஷயங்களும் நம்மள வந்து பாதிக்க முடியாது. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் தான் இந்த யுக்த வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நடைமுறைப்படுத்தினார். ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு அவர் இந்த யுக்த வைராகிய தன்மைய வெளிப்படுத்தும் போது அவர் சொன்னார், கௌர சுந்தர் சைத்தன்ய மகாபிரபு அவர் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பார். நம்ம எப்ப நம்மளுடைய தன்மை என்னவா இருக்கணும், கிருஷ்ணருக்கு நான் சேவை பண்ணணும், கிருஷ்ணருடைய சேவைக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒதுக்கவே கூடாது, எந்த பொருள்களையும் ஒதுக்க கூடாது. எந்த பொருள்கள் கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்த முடியுமோ அந்த எல்லா பொருள்களையும் நம்ம உபயோகப்படுத்தணும். இல்ல இது வந்து என்னுடைய புலனின்பம் ஆயிடுமோ அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்க தேவை. அப்படி நமக்கு இப்புலனின்பம் ஆயிடுமோ நம்ம பயந்தோம்னா ஒதுக்கிடணும். ஆனா அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணருடைய தொண்டில நம்ம உபயோகப்படுத்தணும். ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, பிரபுபாத் நீங்க வந்து இந்த பௌதிக பொருள்கள், இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தினுடைய முன்னேற்றங்கள் இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப தவறா பேசுறீங்க. பிரபுபாத் வந்து இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பத்தி குற்றம் சாட்டுவார். இது எல்லாமே வந்து முன்னேற்றமே கிடையாது, இதெல்லாம் மக்களுடைய மக்கள் வந்து இதெல்லாம் முன்னேற்றம் வசதிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்படி பல நேரங்கள்ல விளக்குவார். ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறார், நீங்க சொல்றீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம், அதாவது நவீன காலத்தினுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் உபயோகமற்றதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க தான் அதை நிறைய உபயோகப்படுத்துற மாதிரி தெரியுது. நீங்க அதை நிறைய உபயோகப்படுத்துறீங்களே, நீங்க வந்து கார்ல போறீங்க, விமானத்துல பறக்குறீங்க, புதுசா இருக்கல என்ன புது டெக்னாலஜி இருக்கோ அதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க உங்களுடைய நிகழ்ச்சிகள்ல, மக்களை நீங்க வந்து கவரத்துக்காக இப்படி நீங்க உபயோகப்படுத்துறீங்களே, இந்த விஞ்ஞானம்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன்னு கேட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் அது இந்த கேள்வியை நிறைய தடவை நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு சூழ்நிலையில என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப துல்லியமா சொன்னார். அவர் சொன்னது அந்த நிருபர்களுக்கு இவர் ரொம்ப அகங்காரத்தோட பேசுறாரோ அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தாத்பரியமே இருக்கு. ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், நான் உபயோகப்படுத்துறதுனால மட்டும்தான் இந்த பொருள்கள் எல்லாம் உபயோகமானது. நான் இந்த பொருள்களை உபயோகப்படுத்தல அப்படின்னா இது எதுவுமே உபயோகமற்றதுன்னு. அவன் கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவத்தை, யுக்த வைராகியம்னா என்ன அப்படிங்கிற கருத்தை புரியாதவனுக்கு இவர் என்னடா சாமிஜி இவ்வளவு அகங்காரத்தோட பேசுறாரு அப்படின்னு நினைப்பான். ஆனா அங்க வந்து பிரபுபாதர் தன்னுடைய அகங்காரத்தை காட்டல. அவர் சொல்றார், நான் இதை வந்து கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்துறேன், மற்றவங்க எல்லாரும் தங்களுடைய புலனின்பத்தை ஈடுபடுத்துறாங்க, அதனால அது எல்லாம் வீண். இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் அவனை மேலும் மேலும் புலனின்பத்துல தள்ளுது. முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த உலக பிரபுபா பல இடங்கள் எழுதுற, இந்த உலகம் முழுக்க இந்த உலகம், இந்த ஜட உலகத்தினுடைய வாழ்க்கை, ஜட உலகம் இருக்கிறதே, ஜட உலகத்துல ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வாழ்றதே காம சுகத்துக்காக. இது பல இடங்கள்ல பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாரும் அறிஞ்ச உண்மை. ஆனா நவீன காலத்துல முன்னேற்றம் அப்படிங்கிற பேர்ல என்ன நடக்குது, முன்னேற்றம், நாங்க வந்து ரொம்ப முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் வந்தது, என்ன ஆகுது, ஒவ்வொருத்தனுடைய காமத்தையும் அதிகப்படுது. திரைப்படங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல என்ன இருக்கு, காம குரோதா இந்த ரெண்டு தான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பாக்கிறோம் காம குரோதா இந்த ரெண்டு தான் வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல. இந்த ரெண்டை தவிர்த்து வேற என்ன சொல்லி தராங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் உண்மையில மக்களை வந்து மேலும் மேலும் புல நுகர்ச்சியில தள்ளுது, அதன் மூலமா மேலும் மேலும் மக்களை கீழே போறதுக்கு உதவி பண்ணுது. ஆனா அதே முன்னேற்றத்திற்கான வஸ்துக்கள் கிருஷ்ண பக்தியினுடைய சேவையில உபயோகப்படுத்தும் போது அது அதே மனிதனை உயர்த்தறதுக்கு உதவுது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், நான் உபயோகப்படுத்துறதுனால மட்டும் இந்த பொருள்கள் எல்லாம் உபயோகமானது, இல்லைன்னா இந்த பொருள்கள் எல்லாம் உபயோகமற்றதுன்னு. இன்னொரு தடவை ஸ்ரீல பிரபுபாத் அதே கேள்விக்கு பதில் கொடுக்கும் போது சொன்னார், இந்த ஒரு சாலையில நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஒரு சின்ன வச்சிருக்காங்க, 40 கிலோமீட்டர்ல தான்ப்பா நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் 60 கிலோமீட்டர்ல சர்ன்னு போறான். நம்ம ஊருக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, போட்டும்பா எல்லா இடத்துலயும் தான் 40 போட்டிருக்கான், எல்லா இடத்துலயும் 60-80ல தான் போறான்னு விட்டுருவாங்க. ஆனா மேலை நாடுகள்லாம் அப்படி கிடையாது. பிரபுபாத் இந்த பதில மேலை நாடுகள்ல கொடுத்த, அங்க வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டிருக்கோ அந்த ஸ்பீட்ல தான் நீங்க போகணும், அதை விட அதிகமா போனீங்கன்னா உடனே போலீஸ் வந்து உங்களை பிடிச்சி உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க, அபராதம் பண்ணுவாங்க. சோ பிரபுபாத் சொல்றார், 40 கிலோமீட்டர்ல ஒரு இடத்துல போகணும்னு இருக்கு, ஆனா ஒருத்த வந்து 60 கிலோமீட்டர்ல போறான்னு வச்சுக்கோங்க, அவனை போலீஸ் பிடிக்கணும், என்ன பண்ணுவாங்க, அந்த 60-ஓட அதிகமா போகணும், அப்பதான் அவனை பிடிக்க முடியும். அது தப்பா? போலீஸ் போலீஸ் 40 தான் ஓட்டணும், நீ 70 போறிய 80 போறிய தப்புன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தவற திருத்தறதுக்காக போறான். அதே மாதிரி கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண பக்தர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பொருள்கள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறாங்க, எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி பிரம்மாண்டமா கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. எதுக்காக? இன்னைக்கு வழி தவறி போயிட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை திருத்தறதுக்காக. இன்னைக்கு வழி தவறி போயிட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை திருத்தணும்னா அதை விட வேகமா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் விளக்கம் கொடுத்தார். அதுதான் யுக்த வைராக்கியம், அதுதான் நம்ம கிருஷ்ண பக்திய பயிற்சி செய்ய வேண்டியது. நம்ம வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது கிடையாது. எல்லா பொருள்களையும் கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தணும். நமக்குன்னு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், கிருஷ்ணருக்கு நம்ம தொண்டு பண்ணணும். சோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். உண்மையான துறவுனா என்ன, போலியான துறவுனா என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெளிவா. கிருஷ்ணர் கீதையில இங்க விளக்கக்கூடியதன் அடிப்படையில இந்த உண்மையான துறவை, உண்மையா கிருஷ்ணரை நம்ம கிருஷ்ணருக்கு தொண்டு பண்றதுக்காக இருக்கிறதுல மிகச்சிறந்த பொருள்களை, மிகச்சிறந்த மாதிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம இப்ப ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவத்தை கொண்டாட இருக்கும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முதலே சொன்ன ராஜா நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்மளால எவ்வளவு சிறப்பா முடியுமோ அவ்வளவு சிறப்பா நம்ம உபயோகப்படுத்தணும். சாதாரண ராஜாவுக்கே அப்படின்னா கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய ராஜா. சர்வ லோக மகேஸ்வரம் கிருஷ்ணர் சொல்றார், நான் எல்லா லோகங்களுக்கும் நான் தான் இறைவன்கிற பகவான் கிருஷ்ணர். நம்ம வாழ்ந்துருக்கமே இந்த பூமி, நம்மளுடைய பொருள் இருக்கு, நம்ம இருக்கமே இந்த கருப்பூர், இது வந்து நம்மளோட லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3.5 ஏக்கர். இது வந்து இந்த கருப்பூர்ல ஒரு சின்ன பகுதி. இந்த சேலத்துல கருப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, தமிழ்நாட்டுல வந்து சேலமே சின்னது, இந்தியாவில தமிழ்நாடு சின்னது, உலகத்துல இந்தியா சின்னது, இந்த உலகமே பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துல ரொம்ப சின்னது. பூலோகம் அப்படிங்கறது இந்த 7 லோகங்கள்ல ரொம்ப சின்னது. மொத்த பிரபஞ்சத்துல மொத்த பிரபஞ்சமும் எடுத்துட்டீங்கன்னா எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்கு, அதுல நம்மளுடைய ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தியில 1/4 தான். அப்ப கிருஷ்ணருடைய சக்தி எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோ. அப்படிப்பட்ட மகேஸ்வரன், சர்வலோக மகேஸ்வரன், எல்லா உலகத்துக்கும் மகேஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த பகவான் கருணையோட எல்லா லோகங்கள் ஆன்மீக உலகங்கள்ல இருக்க எல்லா இடத்துலயும் இருக்காரு, அங்கேயும் இருக்கக்கூடியவர். அது எல்லாம் அங்கேயும் இருக்கக்கூடிய அந்த பகவான் அவருடைய சக்தியின் மூலமா அதுல இருந்து உள்ள நுழைஞ்சு சின்னதா இங்க இருக்கக்கூடிய நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த 3.5 ஏக்கர்ல இங்க வந்து ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கொண்டாட இருக்க. அப்ப நம்ம எப்படி அவரை வரவேற்கணும், எப்படி வரவேற்கணும், நம்ம பிரம்மாண்டமா வரவேற்கணும். நம்மளால எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அவரை வரவேற்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வரவேற்கணும். அதுக்குதான் நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். கிருஷ்ணருக்கு எதுவும் தேவையில்ல, கிருஷ்ணருக்கு அவர் விரும்பக்கூடியது அன்பு. ஆனா அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளால எவ்வளவு சிறப்பா முடியுமோ அவ்வளவு சிறப்பா நம்ம பண்ணணும். சோ இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் ரொம்ப சிறப்பா கொண்டாட இருக்கும். சிறப்பா கொண்டாடுறதுன்னா என்ன, நிறைய மக்களை நம்ம வந்து கூப்பிடுறோம், நிறைய பக்தர்களை இங்க வந்து வரவேற்கிறோம். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில பங்கெடுத்துக்கிறதுக்கு, கிருஷ்ணருடைய இந்த அற்புதமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்யக்கூடியதுல இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு சொத்து. கிருஷ்ணர்கிட்ட நீங்க வந்து எவ்வளவுதான் ஒரு இன்னொரு ஜீவனை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சோம், கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ணருக்கு அது ரொம்ப திருப்திப்படுத்தக்கூடியதான் அமையும். பகவான் கீதையில 18வது அத்தியாயத்துல சொல்ற, யார் ஒருத்தன் இந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்களை பிரச்சாரம் பண்றானோ, யார் ஒருத்தன் இன்னொரு ஜீவனை இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு வரானோ அவன் தான் எனக்கு மிகவும் பிரியமானவன்ங்கிற. சோ அதுக்கு நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நம்ம வந்து முறையா உபயோகப்படுத்திக்கணும். அதனால இந்த ஜென்மாஷ்டமி வருது, நம்ம எல்லாரும் சிறப்பா கொண்டாடலாம். அதுதான் உண்மையான துறவு. ஓ கிருஷ்ணர் கடவுள்ல போகணும்னா எதுவும் உபயோகப்படுத்தக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுடக்கூடாது. எல்லா பொருள்களையும் கிருஷ்ணருடைய சேவையில கிருஷ்ணருடைய திருப்திக்காக உபயோகப்படுத்தணும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். குழந்தைகளை நம்ம வந்து வளர்க்கும் போது நமக்கு கோபம் வருது, அது எப்படி உண்மையில குழந்தைகளை வளர்க்கும் போது நம்ம கோபப்படணும், ஆனா உள்ள அந்த கோபம் இருக்கக்கூடாது. உள்ள கோபம் வளர்ந்தது அப்படின்னா அது நமக்கு ஆபத்து. வெளியில கோபத்தை காட்டணும் அந்த குழந்தையை திருத்தறதுக்காக, ஆனா உள்ள கோபம் இருக்கக்கூடாது. ஸ்ரீல பிரபுபாதர் பல நேரங்கள்ல அவருடைய குழந்தைகளை, அதாவது அவருடைய சிஷ்யர்களை, அவங்கள திருத்தும் போது பல நேரங்களில் ரொம்ப கடுமையா இருப்பார். கண்ணாபுனான்னு திட்டுவார். அப்படியே அவர் பக்கத்துல போறதுக்கே பயப்படுவாங்க சிஷ்யர்கள், என்ன சொல்லுவாரோ, எது சொல்லுவாரோ, எப்படி. அதே சமயத்துல அவங்க வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு மதிப்பு, அந்த ஒரு மரியாதை அப்ப அந்த இடத்துல அவங்க கிட்ட இருக்கும். அதே சமயத்துல பல நேரங்கள்ல அவருடைய அந்தரங்க சேவர், அதாவது அவருடைய தனிப்பட்ட சேவகர்கள், அவருக்கு பிரபுபாத கூடவே இருந்தா அவருக்கு பரிமாறக்கூடியவங்க, அந்த மாதிரி நெருங்கி சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள் பல நேரங்கள்ல பாத்துருக்காங்க. பிரபுபா கூப்பிடுவார், யாராவது ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு கண்ணாமன்னு திட்டுவார். ரொம்ப கோபமா இருக்க மாதிரி தெரியும், அவர் போயிடுவாரு. அப்புறம் பிரபுபா பார்த்தா வழக்கம் போல இருக்கும், கொஞ்சம் கூட அவர் உள்ள வந்து கோபம் அப்படிங்கறதே கிடையாது. கொஞ்சம் கூட உள்ள அவருக்கு வந்து இந்த பௌதிக குணங்கள் வந்து உள்ள நுழைய கிடையாது. ஆனா வெளியில அவர் வந்து அந்த கோபத்தை காட்டுறாரு. அப்ப அந்த கோபம் அப்படிங்கிறது திவ்யமான கோபம், சாதாரண கோபம் கிடையாது. இந்த இங்க கிருஷ்ணர் பின்னாடி அடுத்த அத்தியாயத்துல சொல்லுவார், காமயேஷ குரோதயேச ரஜோகுண சமுத்பவம். காமமும் குரோதமும் ரஜோகுணத்துல இருந்து வருதுங்கிறார். ஆனா எப்ப ஒரு பக்தன் கோபப்படுறானோ அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம், ஆனா பக்தி சம்பந்தப்பட்டதா இருக்கும். நம்மளுடைய குழந்தையும் வளர்க்கறதுல ஈடுபடுத்தலாம் கோபத்தை, ஆனா அங்க வந்து அந்த குழந்தைய வந்து நான் பெருசா படிக்க வச்சு கலெக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், சாப்ட்வேர் ப்ரொஃபஷன் ஆக போறேன், அதுக்காக நான் அவனை திருத்தணும்னு நினைச்சோம்னா அப்ப அது பௌதிகமான கோபமா தான் இருக்கும். அந்த குழந்தைய நம்ம வந்து கிருஷ்ண பக்தன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய கோபத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம், அப்போ அது வந்து திவ்யமான கோபமா இருக்கும். வித்தியாசம் இருக்கு, குழந்தைய திருத்துறதுதான், ஆனா அதுல கிருஷ்ண பக்தி அப்படிங்கறது குறிக்கோளா இருக்கா, இல்ல நம்மளுடைய புலனின்பம் அப்படிங்கறது குறிக்கோளா இருக்கா அப்படிங்கறது முக்கியம். கிருஷ்ண பக்தி அப்படிங்கறது குறிக்கோளா இருக்கும்போது அந்த கோபமானது திவ்யமானதாயிடு. நம்ம பார்க்கலாம், ஆஞ்சநேயருக்கு பயங்கரமா கோபம் வந்தது, அந்த கோபத்தினுடைய விளைவுதான் அவர் வந்து லங்கை எரிச்சார். அவர் போன காரியம் வந்து லங்கை எரிக்கிறது கிடையாது, அவர் போனது சீதையை பார்த்துட்டு எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வரணும், அவ்வளவுதான். அவர் வந்து போயிட்டு சும்மா பாத்துட்டேன் சீதையை கண்டேன் கண்டேன் சீதைன்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம், வெறும் நான் மொட்டையா சொல்லியிருந்திருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அங்க அவரு கிருஷ்ணன் மேல ஒரு அன்பு, ராமன் மேல பேரன்பு, அந்த அன்பு அவர் வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவருக்கு கோபம் வருது ராவணன் மேல, அவனுடைய லங்கை மேல கோபம் வருது, அதனால அவர் அந்த லங்கை மொத்தத்தையும் எரிக்கிறார். அப்போ அந்த இடத்துல கோபத்தினுடைய செயல்தான் அது, ஆனா அது திவ்யமான ஒரு கோபம். அதே மாதிரி இங்க அர்ஜுனனும், அர்ஜுனன் கிருஷ்ணர் பகவத்கீதை மொத்தத்தையும் கேட்டு சண்டை போடுறான். போர் புரியறது அப்படிங்கறது கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா போர் புரிய முடியாது. கிருஷ்ணர் பல நேரங்களில் அர்ஜுனனுடைய கோபத்தை தூண்டுவார் மகாபாரத யுத்தத்துல, இதுக்கு பகவத்கீதைக்கு பின்னாடி பல நேரங்களில் அர்ஜுனனுடைய கோபத்தை கிருஷ்ணர் தூண்டுவார். ஹே அர்ஜுனா, நீ அங்க சண்டை போடு, அங்கதை பண்ணு, இதை பண்ணு சொல்லி அர்ஜுனனுடைய கோபத்தை தூண்டுவார். ஆனா அந்த கோபங்கள் எல்லாம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருந்ததுனால அந்த கோபங்கள் எல்லாமே திவ்யமான கோபங்கள். அது வந்து இந்த பௌதிக உலகத்தினுடைய ரஜோகுணத்தினால கலங்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது, அது வந்து முழுக்க முழுக்க இந்த ஜட குணங்களுக்கு அப்பாற்பட்ட திவ்யமான செயல்கள். அது மாதிரி நம்மளும் திவ்யமான தரத்துல இருக்கிறதுக்கு பார்க்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லையுமே, நம்ம வேலை செய்யும் போதும் இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகளோட, நம்மளுடைய உற்றார் உறவினரோட, எல்லா நேரங்களையும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியின் அடிப்படையில செயல்படுறதுக்கு கத்துக்கணும். அதே சமயத்துல ஸ்ரீல பிரபுபா குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஒரு சில விதிமுறைகளும் கொடுத்திருக்கிறார். பிரபுபா சொல்லியிருக்கார், பெற்றோர்கள் என்றைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் தங்களுடைய குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அவங்கள மிரட்டலாம், குச்சி வச்சு மிரட்டலாம், ஆனா அடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. எப்ப ஒருத்தன் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறானோ அப்ப அந்த குழந்தைக்கு தந்தை மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைங்கிறது போயிடும். வெளியில வேணா மதிப்பு இருக்கும், அவன் பார்த்த பயந்துட்டு இருக்கும், ஆனா உள்ள இருக்கக்கூடிய மரியாதை போயிடும். இது வேத கலாச்சாரத்துல வர்ணாசிரம தர்மத்துல இருக்கக்கூடிய விதிமுறை, எப்படி பெற்றோர்கள் நடந்துக்கணும், எப்படி குழந்தைகள் நடந்துக்கணும். எஸ் உள் கோபம் வெளி கோபம் எல்லா இடங்கள்லயும், ஆனா அது முழுக்க முழுக்க கிருஷ்ணருக்காக இருக்கலாம், ஆனா அங்க முழுக்க முழுக்க கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருடைய திருப்திக்காக அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பா வெளியில லங்கை முழுக்க எரிஞ்ச அந்த அக்னி அப்படிங்கறது ஆஞ்சநேயருடைய இதயத்துல எரிஞ்ச அக்னி தான் வெளியில பட்டது. அவ்வளவு கோபம் வரும், அந்த கோபத்தை தான் அவர் வெளிக்காட்டு. அங்க நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அவர் முதல்ல லங்கையை எரிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கோபத்தை அவர் அசோகவனத்துல காட்டுறார். அந்த வனம் மொத்தத்தையும் அவர் வந்து அடிச்சு நாசம் பண்ணிடுறார். முதல்ல ராவணனுடைய நபர்கள் அவனுடைய ஆட்கள் நிறைய பேர் காவலாளிகள் நிறைய பேரை கொன்னுறார். பெரிய பெரிய பாறை மலையெல்லாம் தூக்கி தொம்மு தொம்முன்னு போடுறார். நீங்க ராமாயணத்துல வர்ணனைகள் பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா வெறும் படம் பார்த்தோம்னா படத்துல சரதுன்னு போறாரு, ஏதோ ரெண்டு அடி போடுறாரு, அப்புறம் போய் மாட்டிக்கிறாரு, வாழை கொளுத்தி லங்கையை வச்சிடறான்னு காட்டம் அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய ஊர் லங்கா, இன்னைக்கு இருக்க லங்கா வந்து ரொம்ப சின்னது. லங்கா ராவணனுடையது ரொம்ப பெருசு. அந்த காடுகள் அந்த மலைகள்லாம் இருக்கும், அந்த மலையெல்லாம் அப்படி அப்படியே பேத்து பேத்து தூக்கி போடுவார், நிறைய பேரை நாசம் பண்ணுவார். எல்லாம் அவருடைய கோபத்தை காட்டுறது. ஆனா அது ராமருக்காக அப்படிங்கும் போது அது திவ்யமான அதுதான். மறுபடி அதுவும் புல இன்ப உருகள், ஆனா அதை கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒருத்தனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகும். கிருஷ்ணர் கீதையில இன்னொரு இடத்துல சொல்ற 16வது அத்தியாயத்துல காமமும் குரோதமும் ஒருத்தனை வந்து நரகத்தினுடைய மூன்று விஷயங்கள் சொல்லு, காம குரோத லோபம், நரகத்துக்கு ஒருத்தனை போறதுக்கு கதவுகளா இருக்குங்கிற துவாரம், நரக துவாரம். சோ அந்த நரக துவாரத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள், ஆனா அதுவே கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தலாம். எல்லாமே பேராசை, கிருஷ்ணர் அடையணுங்கிறது ஒரு பெரிய பேராசை தான். இன்னைக்கு நீங்க வந்து ஒருத்தன் ஒரு ஒண்ணுமே உதவாக்கிறா இருக்கான், ஒருத்தன் படிப்பறிவு கிடையாது ஒண்ணும் கிடையாது, அவன் வந்து உலகத்திலேயே பெரிய பணக்காரர். இப்ப யாரு மாறிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும், ஓகே முகேஷ் அம்பானின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ரோட்ல திரிஞ்சுட்டு இருக்கான், ரோட்ல திரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து முகேஷ் அம்பானிக்கு ஒரு சேவகனா போகணும், அவன் கூட இருக்கணும், அவன் கூடவே இருக்கணும், அவனுக்கு சேவை பண்ணணும், அவனுக்கு அவன் வீட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டானா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, அவன் கம்பெனில பெரிய போஸ்ட் கிடைக்கணும், ஏதாவது விருப்பப்பட்டானா அவன் என்ன நினைவான், ஏண்டா இவ்வளவு பேராசை உனக்கு, சொல்லுமா சொல்ல மாட்டோமா, ஏண்டா இவ்வளவு பேராசைப்படுற. ஆனா கிருஷ்ணரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முகேஷ் அம்பானி எம்மாத்தம், ஆனா அந்த கிருஷ்ணருக்கே நம்ம சேவகனா போகணும்னு விருப்பப்படுறோம். அப்ப அது எவ்வளவு பெரிய பேராசை, ஆனா இது திவ்யமான பேராசை. இது வேணும் லௌல்யம் அப்படி மூல்யம். ரூப கோஸ்வாமி சொல்ற கிருஷ்ணர் அடையணும் அப்படின்னா அதுக்கு அவசியமானது பேராசை, கிருஷ்ணர் அடையணும் அப்படிங்கிற தீவிரமான விருப்பம். அப்ப அது வந்து தவறு கிடையாது. எப்ப கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்துறோமோ அதுதான் மொத்தமே நம்ம படிச்சது எல்லாமே அதுதான். நமக்குன்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப அது தவறாயிடும். கிருஷ்ணருக்கு நம்ம உபயோகப்படுத்தும் போது அதுல எந்த தவறும் கிடையாது. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பகவான் சிஷி கோவிந்த தாய்க்கு ஆரத்தி கீர்த்தனம் இருக்கும். முதலே நம்ம போன வாரமே அறிவிச்சோம், வரக்கூடிய 24ஆம் தேதி நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி, அதை நம்ம கொண்டாட இருக்கோம். அதுக்காக நம்ம உங்க எல்லாரையும் வரவேற்கணும். உங்களை மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் வரவேற்கணும். இங்க பெரிய அளவுல நம்ம இந்த நிகழ்ச்சியை பண்றதுக்காக திட்டங்கள் தீட்டியிருக்கோம். போன வாரம் வந்தவங்க எல்லாருக்கும் அதுக்கான அழைப்புதல்கள் கொடுத்தோம். போன வாரம் வராதவங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதையும் இங்க கோவில் பக்தர்கள் தொடர்பு கொண்டு நீங்க அழைப்புதல் பெற்றுக்கொள்ளலாம். இது இந்த நிகழ்ச்சிய சிறப்பாக நடத்துறதுக்கு உங்களால ஏதாவது நன்கொடர் நீங்க கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, போன வாரமே நம்ம அதுக்கு கொடுத்து கேட்டோம், யாராவது கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம். இப்ப ஆரத்தி கீர்த்தனம் நடைபெறும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாத. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையுறுவல் கீ, ஸ்ரீல பிரபுபால் கீ.